Go to this people and say, you will be ever hearing but never understanding. You will be ever seeing but never perceiving. For these people's heart have become calloused. They hardly hear with their ears and they have closed their eyes. Otherwise they might see with their eyes, hear with their ears, understand with our hearts and turn, and I would heal them. An awesome verse which you will actually find 3 times in the Bible. When we read these words, many a times we come to a conclusion that these words don't apply to us. இந்த வார்த்தைகள் எங்களுக்கான வார்த்தைகள் அல்ல, இந்த வார்த்தைகள் கர்த்தரை அறியாதவர்களுக்கான வார்த்தைகள் என்று பல முறை இந்த வசனங்களை படிக்கும் பொழுது நம்ம தீர்மானித்துக் கொள்கிறோம். இந்த வசனத்தை நம்ம மையமாக வைத்து we are going to keep this verse as a central verse. And we are going to come back to it, but I want to give you some background before we come back so that we grab this verse and we understand what God wants us for us to learn from these words. Hallelujah. We are going to start with Paul. Paul is a familiar person in the New Testament. Everyone knows Paul. Everyone knows of the miracles Paul performed. If they are a Christian, they have come in cross of Paul in a many a sermons. But today, some of what I am going to share with you, I have mentioned in other sermons, but I want to bring it together so that you understand who this man Paul is. First, the Bible tells us that Paul was a man born in Tarsus. Tarsus today is in the region where Turkey is today. So in many centuries ago, 2000 plus years ago, this man Paul was born in the landmass which is today Turkey. The Bible tells us that Paul's family were Roman citizens. The Pharisees were zealous people. Pharisees, தேவனுக்கு வைராக்கியம் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் இந்த பால் பிறந்திருக்கிறார். Consider them, his mom and dad, they would have been very zealous Jews. பிள்ளைகளை இப்படி தான் வளர்க்கணும், இந்த ஒழுக்கத்தோடு தான் பிள்ளைகளை வளர்க்கணும், இந்த அறிவுரைகளை சொல்லி தான் பிள்ளையை வளர்க்கணும். They would have brought this boy up when he was growing in his family in a very zealous and fervent way. இப்படிப்பட்ட வைராக்கியமான குடும்பத்தில் வளர்த்தப்பட்டவர் தான் பால். பால் could speak 3 languages. The Bible tells us that he can speak 3 languages, Greek, Hebrew, and Aramaic. When Paul stands before the people in the book of Acts 23:3, avare kurithu avar sollum vaarthaigal. This is what he says about himself to those he is standing before. And that is in Acts 22 verses 3. He says, I am a Jew, born in Tarsus of Cilicia. Brought up in this city, and this city and சொல்லும் போது அவர் எருசலேமில் நின்று கொண்டிருக்கிற பொழுது சொல்றார். So he says, I was born in Tarsus, but I was brought up in Jerusalem. I studied under Gamaliel. Gamaliel is a name you will find 2 times in the Bible, and it is an established theological fact that this man was a man who knew the word of God inside out. He was someone under who Paul grew up and was thoroughly trained in the law of our ancestors. Look what he is saying. The law, for those of you who know the Old Testament, is broken down into several segments of books, and one is the law, the Psalms, and the prophets. He is saying, I was brought under Gamaliel and I knew the law very well. He says, I was thoroughly trained in the law. And then the final statement in Acts 22:3. Brother, konja korenga brother, enak feedback avudhu. I was just as zealous of God of any of you today. Solar andavarku naan vairagyamai irundhen, ungalai polave naanum vairagyamai irundhen. So here is a man who's telling the people about himself. The conclusion is, Saul was a master in Jewish history. In the Psalms, in the Old Testament, in the prophets, this man knew it inside out. He learned in a style. In those days, there was a style of learning. And the style of learning that theologians say Paul was taught about was, they will ask a question, why is this? And then they will go on to answer the question. That was a way they used to teach in those days. So many a times in the New Testament, whenever you read the books, especially the ones written by Paul or for Paul instead of him, you will see many times he will raise a question and then he will answer it. Paul was zealous for his faith. He wouldn't compromise anything. Paul was on a path to become a lawyer. It's not a lawyer like you would imagine today who goes to a court and argues. In those days, when the Bible talks about a Sanhedrin, do you know what a Sanhedrin means? It was composed of 71 Jewish elders and it was the supreme court for the Jews. Hallelujah. If the Jews had a problem, they will first go to the Sanhedrin because that was their supreme court. It was led by 71 men and Paul was very well on this way to become one of those 71 people. Hallelujah. Now, what is the skill a lawyer will have? The skill a lawyer will have is to take a point and be able to argue it so effectively that he proves whatever he speaks about inside out without an iota of doubt. Hallelujah. So this is the background of Paul. Very well educated, born in a family of Pharisees, zealous for God, on the way to become one of the 71 of the people in the Sanhedrin, a lawyer. This is Paul. Now in the book of Acts, if you follow the book of Acts, when you read the Bible, there are many different perspectives you can read God's word. One, you read it to understand what that word is saying. Second time, you can read it by saying, go and understand the geography. இது எந்த இடத்தில் நடந்தது என்று அந்த வசனங்களை எந்த இடத்துல நடந்தது மட்டும் நான் புரிந்து கொள்ள போகிறேன். The third way you can read the Bible is, I'm going to read this. I want to understand the context around it. What the verses don't tell me, I want to understand the context. My point to you, brothers and sisters in Christ, is when you read the Bible, when you read a verse in the Bible, or when you read a chapter, ஒரு அதிகாரத்தை வேதத்தில் படிக்கும் பொழுது, அது பல கோணத்தில் அந்த அதிகாரத்தை நம்மளால் படிக்க முடியும். அது என்ன சொல்கிறது, எந்த இடத்தை குறித்து சொல்கிறது, ஒவ்வொரு கோணத்தையும் நம்ம நன்றாய் புரிந்தோம் என்றால், அந்த ஆண்டவருடைய இருக்கிற வார்த்தைகள் நம்மிடத்தில் வெளிச்சமாய் உதிக்குமா. ஹல்லேலூயா. For the person who diligently seeks God, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமுள்ளவர்களாக இருப்பவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை இது போன்ற பல கோணங்களில் படிப்பார்களாம். ஹல்லேலூயா. Similarly, when you read the book of Acts, instead of saying, oh, Acts, Paul went here, they stoned Paul, or Paul stood here before King Agrippa and read it as a story, when you step back and you look at the big picture in the book of Acts, what is going on in the book of Acts? That is another way to read the Bible and understand. And if you read the Bible in the book of Acts, this man was trained to be a lawyer, who knew all the word of God thoroughly, ஒரு பரிசேயாக பிறந்தவர், கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்த மனிதர், அவரை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று ஆக்ட் புக் புத்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். 9வது அதிகாரத்தில் he's in Damascus. If you read the 9th chapter, the Bible will very well say he confronts the Jews. யூதர்கள் இடத்துல அவர் போய் ரீசன் பண்றார். அவர் சொல்ல, இல்லப்பா, நீங்க சொல்றது தவறு, ஆண்டவர் வார்த்தையில இப்படிதான் எழுதி இருக்குது, இங்க பாரு தெளிவா இருக்குன்றது. Paul takes all this wisdom that has been instilled in him from his childhood and learning from Gamaliel, and throughout the book of Acts, he brings out all of those skills, reasoning with the people around them, saying that Jesus Christ is the Messiah. Hallelujah. So you see clearly here, God's hand was on this man. God had chose this man to be an instrument. God had prepared him with the best kind of education, with the best background, with so much of zealousness for him, that when the day came for him to stand before people and argue and confront them, saying that Jesus is the Son of God, he was able to effectively do that. Hallelujah. And throughout the book of Acts, you will see in Acts 13, he's in Antioch. And the Bible says he recounts the history of the Jews. அந்த இடத்துல அவன் நிற்கும் பொழுது 13வது வசனத்தில் யூதர்களோட வரலாற்றையே அவர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றாராம். In the book of Acts 17, he's in Thessalonica. There, the Bible says he reasons with the Jews from the scriptures in 3 Sabbaths. 3 வாரமாக he goes to the synagogue and he reasons with the Jews. அங்க இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு, இல்லப்பா, நீங்க புரிந்திருக்கிறது வந்து இப்படி கிடையாது, ஆண்டவர் வார்த்தையில் இப்படிதான் எழுதி இருக்கு, இதுதான் நடந்தது, ஆண்டவர் தான் மரித்தாரு, நீங்க காத்து கொண்டிருக்கிற மெஸ்ஸையா வந்து இவர் தான் அப்படின்ட்டு the Bible says he reasoned with them. In the book of Acts chapter 19, he's in Ephesians. There the Bible says he goes to the synagogue again and the Bible uses the word he reasons with the Jews again. Hallelujah. So I've emphasized who Paul is. I've emphasized and showed you how God prepared this man. I've emphasized and showed you the kind of skills this man had before he encountered Jesus on the road to Damascus. Then very quickly I walked you through the book of Acts saying all of this talent, being a lawyer, knowing the word of God, he brings it to bear and he reasons with the people. And what happens? Thousands and thousands of people accept the Lord Jesus Christ. கர்த்தரை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். Now, let's come back to the book of Acts 28, where we started. The last chapter in the book of Acts, in this whole journey of Paul, the last chapter, at this stage, Paul is in Rome. Last Sunday's sermon we saw, Paul, ரோமுக்கு போவதற்கு முன்பாக அவர் பட்ட பாடுகளை போன்ற வார சேர்மனில் நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு புயல் தாக்குனது, அந்த புயலையும் மேற்கொண்டு ஆண்டவர் பாலை கொண்டு வந்து ரோமில் நிற்க வைக்கிறார். ஏன் நிற்க வைக்கிறாரு? அங்கு இருக்கிற புறஜாதியார் இடத்துல எல்லாம் கர்த்தரை பற்றி அவங்க சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் 28:23, த பைபிள் சேஸ், தே அரேஞ்ச் டு மீட் பால் ஆன் அ சர்டன் டே. ஸோ ஹியர் இஸ் பால் இன் ரோம். He goes to the Roman Jews first. Romil irukkira yudargal idathila mudhalla avar first la avar pogara mudhalla avar pograr, and the Bible says they arranged to meet Paul on a certain day and came in a large number. Thiralana yudargal Romil irukkira yudargal ella Paulai sandhika varugirargala. He witnessed to them. Here is Paul saying, சாட்சி சொல்றாராம் யூதர்கள் இடத்துல. சி, சுவிசேஷம் சொல்றது ஒண்ணு, சாட்சி சொல்றது வேற ஒண்ணு. இன் திஸ் இன்ஸ்டன்ஸ் ஹி சுவிசேஷத்தை சொல்ல, தி பைபிள் சேஸ் ஹி விட்னஸ் டு தெம் ஆல் மார்னிங் டு ஈவினிங். ஒரு நாள் முழுவதும் அந்த மனிதர் நின்று வந்த திரளான யூதர்கள் இடத்துல அவர் சாட்சி சொல்றாராம். என்ன சாட்சி சொல்லியிருப்பார்? பா, நான் இவங்களை துரத்தி துறை சாவடிக்க போனேன். ஐ சேஸ் தெம் டு தி பாயிண்ட் ஆஃப் டெத். ஐ வாஸ் சோ ஜெலஸ். ஐ வெண்ட் ஆஃப்டர் தீஸ் பீப்புள், தீஸ் கிறிஸ்டியன்ஸ், பட் காட் touched my life on the road to Damascus. God filled me with the Holy Spirit. God performed these kind of miracles. Ella and the saatchigal inda manidhan vande avanga Rome la irukka yudargalathila avar solli varugirara. He witnessed to them from morning till evening, explaining about the kingdom of God from the law of Moses, the prophets, and he tried to persuade them about Jesus. Hallelujah. You see what he is doing there? Every single word in that verse matters. The Bible says he witnessed to them from morning to evening, explaining the kingdom of God. வெச்சிருந்த திறனெல்லாம் அவர் யூஸ் பண்றாரு. From the law of Moses. உங்களுக்கு நீங்க தானே இந்த புக்கை படிக்கிறீங்க, சினகாகுல இதுதான் எழுதி இருக்குது. And he persuaded them. அவரை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்கணும். எப்படியாச்சும் இவங்களை வந்து கிறிஸ்துவர்களாக மாற்றணும் அப்படின்ட்டு அவர் முயற்சி செய்கிறார். Hallelujah. The very next verse, in verse 24, the Bible says, some were convinced, but others would not believe. இத்தனை திரளான யூதர்கள் கிளம்பி வந்த பொழுது வேதத்தில் போட்டிருக்கு அந்த வசனத்தில், 24 வசனத்தில், some were convinced. கொஞ்சம் பேர் தான் கன்வின்ஸ்ட் ஆனாங்களாம். எப்படியா இந்த கிரைஸ்டார் ஹோப் சர்ச்சில் பாஸ்டர் ஷேவன் வந்து ஒவ்வொரு சண்டையும் வசனங்களை சொல்லுவார், அவர் பிரசங்கிப்பார். அதில் சில பேரோட வாழ்க்கை தான் மாறும். சில பேர்லாம் அப்படி இப்படியே வாழ்ந்துருக்குறோம். அதே போல் நான் வாழ்ந்துனே போகிறேன். நான் ஜனவரியில் எப்படி இருந்தேனோ அதை போல் தான் இப்போ நான் 3rd June நான் இருக்கிறேன். அப்படியா? நீங்கள் அப்படிலாம் இல்லை தானே? நீங்கள் ஒருவரும் அப்படி இல்லைல்ல. ஒவ்வொரு மாதம் உங்கள் இடத்துல மாற்றங்கள் தானே, மாறி மாறிக்கொண்டு தானே வரைங்கிறீங்க. பட் இந்த இடத்தில் பவுல் யூதர்களை பார்த்து ஒரு நாள் முழுவதும் கர்த்தரை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாராம். அது சில பேர் தான் அவர்கள் மனம் மாறினதாம். அந்த தருணத்தில் தான் நம் படித்த வசனத்தை பால் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்னா, He looks at the Jews and say, This is why it is written about you. Go to this people and say, You will be ever hearing but never understanding. You will be ever seeing but never perceiving. For these people's heart have become callous. They hardly hear with their ears and they have closed their eyes. Otherwise, they might see with their eyes and hear with their ears, understand with their hearts and turn and I would heal them. He mentions that as the last verse to Jews, saying, this is why Isaiah wrote about it. This is why when the Lord Jesus Christ was in the world, he quoted Isaiah. And here I am, I'm quoting Isaiah. And the next thing Paul does is he starts focusing on the Gentiles. Hallelujah. So, what does this verse mean to you and I today? This is a verse written, and every word of God written in the Bible has some meaning for you and I today. I began the sermon saying, some of you will say, சிலர் சொல்லலாம், நான் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனே, எனக்கு தான் ஆண்டவர் தான் தெய்வம் என்று நான் ஏற்றுக்கிட்டேனே, எனக்கு தான் சர்ச்சில் வச்சு என்னை கிறிஸ்டின் கொடுத்தாங்களே, என்னை முழு ஞானஸ்தானம்லாம் கொடுத்துருக்குறாங்களே, நான் தான் சபைக்கு வந்து நான் பாடுறேனே. இந்த வசனம்லாம் ஆண்டவரை பற்றி கேட்டும் ஓ இவர் ஆண்டவர் இல்லை என்று டவுட் செய்து சென்றவர்களுக்கு தான் இந்த வசனம் அப்படின்ட்டு உங்களிடத்துல சில பேர் அந்த கன்க்ளூஷன் வந்திருக்கலாம். நவ் லெட்ஸ் ரீமைண்ட். பிஃபோர் பால் காட் டு ரோம், மெனி ஹார்ட்ஷிப் இன் பால்ஸ் லைஃப். The Bible says that he had physical suffering. The Bible says he was flogged. He was stoned. கல்லால் அடிக்கப்பட்டு ஒரு இடத்துல மரித்து போனபோது விழுந்து கிடந்தாராம். அவர்கள்லாம் இவர் மரித்து போனார், எழுந்து போனா இவர் எழுந்து திரும்பி சிட்டியில் போய் திரும்ப ஆண்டவரை பற்றி சொன்னாராம். This is what is written in the book of Acts. அவரை சிறையில் போட்டாங்களாம். They put him in imprisonment. பல முறை ட்ரையல்ஸ். They stood him before many a people trying him. ரோமுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு ஷிப்ரேக்கு, எல்லா ஜீவன்களும் மலிந்து போகும் என்ற ஒரு நிலைமையில் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் அவர் அருகில் நின்று, நீ பயப்படாதே, நீ ரோமுக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி வந்த பால், இத்தனை கஷ்டங்கள் இந்த மனிதன் வாழ்க்கையில், இத்தனை எக்ஸ்பீரியன்ஸுகள், சிறு வயதிலிருந்தே ஆண்டவர் அவரை வளர்த்து அவர் ஒரு திட்டத்தை அந்த மனிதன் வாழ்க்கையில் வைத்து அவரை கொண்டு போய் ரோம ஜூகளுக்கு முன்பாக நிப்பாட்டி திரளான வந்த மக்களிடத்தில் இவருக்கு தெரிந்ததெல்லாம் இவர் உயர்த்த போது அவர்கள் சில பேர் தான் திரும்பினார்கள் என்று தெரிந்தவுடன் மனது உடைந்து இந்த வசனத்தை பால் சொல்கிறார். ஹல்லேலூயா. This verse that Paul says is in the book, in the Bible, 3 times. One is where you read in the book of Acts, but he is actually quoting the prophet Isaiah. The same verse is in the book of Isaiah 6, and the same word Jesus uses. உங்களை நான் தேடி வந்தேன், எங்களை நீங்க தள்ளி விட்டீங்க, நீங்க கண்கள் இருந்தும் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, காது இருந்தும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. This book of Isaiah chapter 6 is a famous book. You know what it is famous for? It is famous for when Isaiah sees a vision, he is standing paralogathil Yesaya Thirkadarsi nindru kondirukkar, thiralana janangal kartharai potri pugalgiranga. The Bible says the thresholds shook, and then the Bible says, this is in verse 8, it says, then I heard a voice of the Lord saying, who shall I send, who will go for us? Vasana 8 la Isaiah says, here I am Lord, send me. Here I am Lord, send me. Lord, I am here, you send me. The Bible says, the Lord says, go to these people and tell them, and in the vartagala urepar to Isaiah, when Isaiah witnesses the holiness of God in heaven, and when Isaiah says, Lord, send me, God says, go my son and tell these people. In the vasanathai appo dhaan solrar aandavar. Do you see the importance of this word? It is the bearing that was on the heart of Lord Almighty for his people that he says this word in so much of anguish. He says, they have eyes but they can't see, they have ears but they can't see, if they turn, oh, I will heal them. The same word Jesus uses, the same word Paul uses to the Jews in Rome. Hallelujah. So what does this word mean to you and I today? The Bible says in this verse, you will be ever hearing but never understanding. You will be ever seeing but never perceiving. For these people's heart have become callous. They hardly hear with their ears. Their eyes have closed. In the 5th sentence, na thirumbum padikiren. These sentences are now for you. It is for you and I. They will be ever hearing but never understanding. How many sermons have we heard in the year 2024, these past 5 months? In church, 24 sermons were preached. Adillama neenga veetla la YouTube la motta neenga kepinga free time la irukumbod neenga sermon dhaan kepinga la na romba vishwasikiren adha dhaan ketirupinga at least or 50 sermon avadhu anga ketirupinga mothama or 100 sermon ketirupingala ketirupinga dhaan ella thala gunjitaanga seri or 50 so 40 at least 40 sermons 24 from my mouth. But then God is asking, they will be ever seeing but never perceiving. பார்ப்பாங்களாம், ஆனால் அதை புரிந்து கொள்ள மாட்டாங்களே, ஏதோ அதை இருக்கிற மாதிரி அப்படி பார்ப்பாங்களாம். வந்தோம், சரியாக வருது சொல்கிறாரு, கேட்குறோம், நம்ம போகலாம். இவரா, இவர் வந்து சரியில்லையா, எனக்கு ஃபேவரட் பாஸ்டர் ஒருத்தருக்கார், அவர் சொன்னால் தான் நான் கேட்பேன். சரிங்க, அந்த மாஸ்டரையும் நீங்கள் போய் கேளுங்க, அந்த பாஸ்டர் இந்த வருஷம் உங்களிடத்தில் சொன்னதை, எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தது. தீஸ் 5 months, which sermon has actually changed you? நான் ஜனவரியில் எப்படி இருந்தனோ அதே போல தான் இப்பொழுது நான் ஜூனில் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் நீங்கள் இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிறீங்க? நோ சேஞ்ச், அப்சல்யூட்லி த சேம். வேர் ஐ ஸ்டார்டட் தி ஆன்சர் டு தட் குட் பி தட் எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறேன், என்னால் முடிஞ்சதை நான் ஆண்டவருக்கு நான் செய்து வரேன், ஸோ என்ன இடத்துல எந்த மாற்றங்களும் நான் அசைய மாட்டேன், நான் இருக்கிற இடத்துலயே அப்படியே நான் இருந்துக்கிறேன், அப்படியே என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துடுறேன். பட் ஹியர் காட் இஸ் சேம், தே வில் பி எவர் ஹியரிங் பட் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். They will be ever seeing but not perceiving. These people's heart have become callous. This is very important. What does that word mean? அவங்க இருதயம் எல்லாம் ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. It's become callous. ஓ, இதுதானே, ஓ ஆக்ட் தானே, இதை பற்றி நான் சின்ன வயசுலேருந்தே நான் சாமனை கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் வந்து சகஜம் பாஸ்டர், இதெல்லாம் வந்து நிறைய வாட்டி நான் கேட்டுட்டேன். நீங்கள் புதுசாக நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்களாம் சொல்லாத தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. This is your heart being callous. Becoming callous. So much so, the powerful word of God becomes useless in your life. The same words, when it's repeated, 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 and you hear it, though you don't take it and apply it to your life, it becomes as though it's ordinary word. I will just go my life by. Hallelujah. Am I making sense? So how many of you sat in church today, your hearts are callous before God? கர்த்தருக்கு முன்பாக உங்கள் இருதயெல்லாம் கேலஸ் ஆயிடுச்சு. எனக்கு காலையில் எழுந்தோன்னே எனக்கு வேலை, நான் சமைக்கணும், ஐயன் இட்லி போடணும், புருஷனுக்கு நான் குருமா வைக்கணும், நான் வேலைக்கு நான் போகணும், பிள்ளைங்களெல்லாம் நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், எனக்கு எத்தனையோ இமெயில் இருக்கும், அதெல்லாம் நான் செக் பண்ணணும், அப்புறம் எனக்கு பசிக்கும், நான் சாப்பிட்ணும், அப்புறம் ஈவினிங் வந்தால் நான் டயர்டானோ 6 மணிக்கு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க, அதை நான் பார்க்கணும், அப்புறம் திருப்பி நான் தோசை சுட்டு கொடுக்கணும், பசங்கள்லாம் அழுவாங்க, அவங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அப்புறம் 8 மணி ஆகிடும், நான் டயர்ட் ஆகிடணும், ஃபேஸ்புக் வேறு நான் செக் பண்ணணும், 9 மணி ஆகிடும், அது ஃபேஸ்புக்கை செக் பண்ணி இருக்கும் பொழுதே நான் தூங்கி கிடையாது. நீ கேட்டுக்கொண்டே நான் இருக்கிறேன், ஆனா வாழ்க்கையில மாற்றமே இல்லை. எத்தனை பேர் இன்றைக்கு சபையில் அது போல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். என்னையும் இன்க்ளூட் பண்ணி ஆண்டவர் நம்மிடத்துல பார்த்து சொல்றார், ஓ என் மகனே என் மகளே, உன்னிடத்துல நான் எத்தனையோ பேரை நான் அனுப்பினேன், பாலை நான் அனுப்பினேன், என் மகனே நான் அனுப்பிச்சேன், அப்போதுலேருந்து நீங்கள் 50 சேர்மனி இந்த வருஷம் கேட்டிருக்கிறீங்க, ஆனால் உங்கள் வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே. யுவர் ஹார்ட்ஸ் ஹவ் பிகம் கேலஸ், காட் இஸ் சேயிங், நீ கண்கள் வைத்திருக்கிற, நீ பார்க்குற, ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. காதை நீ வைத்து வைக்கிற, நீ கேட்கிற, ஆனால் நீ கேட்கிற வார்த்தைகள் உன் காதுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பட் ஆஸ் அ பாஸ்டர் தேர் இஸ் ஒன் பிரைம் டியூட்டி தட் ஐ ஹேவ் அமங்ஸ்ட் ஆல் தி அதர் டியூட்டிஸ் அண்ட் த ஹார்ட் ஏக்ஸ், தேர் இஸ் ஒன் பிரைம் காலிங் தட் ஐ ஹேவ் அண்ட் தட் இஸ் டு என்ஷோர் தட் யூ லிவ் யுவர் லைஃப் அக்கார்டிங் டு காட்ஸ் லா. ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டரோட முக்கியமான, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் பாஸ்டர் ஹேஸ் இன் சர்ச் இஸ் டு செட் த லைவ்ஸ் ஆஃப் பீப்புள் இன் தி காங்கிரிகேஷன் ரைட் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு பாதையை காண்பிப்பது தான் ஒரு பாஸ்டருடைய வேலை. அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். மீது எல்லாம் வந்து ஆக்சசரிஸ், இதெல்லாம் வந்து நாட் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு. த வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப் தட் ஐ கேரி அஸ் த பாஸ்டர் ஆஃப் யுவர் சர்ச், வென் ஐ ஹோல்ட் தட் டைட்டில், மை ஜாப் இஸ் டு எக்ஸ்பிளைன் டு யூ தி வேர்ட் ஆஃப் காட். So when I stand here and when I take this effort to call out the word of God to you, every time I prepare a sermon before I come to church, first என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக வெளிச்சமாகிறது. நான் வெட்கப்பட்டு போகிற, ஆண்டவரே நானே இதெல்லாம் செய்யறேனப்பா, நான் எப்படி போய் உங்க பிள்ளைகள் முன்னாடி நான் நின்று சொல்ல முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பாடம், அதனாலதான் உன் வாழ்க்கை தூய்மையா இருக்கணும். தட் இஸ் வை ஐ டிசையர் பியூரிட்டி இன் யுவர் லைஃப் அஸ் எ மினிஸ்டர் ஆஃப் காட். தட் இஸ் வை எவ்ரி டே ஐ கண்டிஷன் யுவர் லைஃப் அண்ட் ட்ரா யூ அண்ட் மேக் you clear. Let me give you a few examples. Na edhula pastor na maarano, there are many examples I can give you, but I've just chosen a few. And I think we all struggle with what I am about to tell you. Pride, vaarkil undu or perumai. Ethanai per en vaarkil innum perumai ulladhu. How many of you still carry pride? We have heard many a sermons preached which says God does not like pride. Perumai aandavarku pidikada or kaaranam. அவருக்கு இந்த தாழ்மை தான் அவருக்கு பிடிக்கும். ஹீ லைக்ஸ் அ ஹம்பிள் ஹார்ட். அவருக்கு இந்த பெருமை வந்து பிடிக்காத ஒரு காரியமா. எத்தனையோ சேமனை கேட்டிருக்கோம், எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம அடித்திருக்கோம், எத்தனையோ வகையில பாட்டுகளை நம்ம பாடியிருக்கிறோம், இன்னும் நம் வாழ்க்கையில் ப்ரைட் இருந்தால், இட் மீன்ஸ் வி ஹவ் பீன் ஹியரிங் காட்ஸ் வேர்ட் பட் அவர் இயர்ஸ் ஆர் ஷட். வி ஹவ் பீன் சீயிங் பட் வி ஆர் நாட் பெர்சீவிங். ஆர் ஹார்ட்ஸ் ஹவ் பிகம் கேலஸ். ஹல்லேலூயா. செகண்ட், கிரீட். யூ சீ, God does not like us to be greedy. அவருக்கு பிடிக்காத காரியம் அதுதான். எதில் பாஸ்டர் நான் கிரீடியாக இருக்கேன்னா, எத்தனையோ காரியங்கள் உண்டுங்க. மெனி திங்ஸ் யூ கேன் பி கிரீடியன். எல்லா இடத்துலையும் எனக்கு இது போதும்ப்பா, நான் அளவோது நான் இதை செய்தேன், எனக்கு இதுக்கு போதும், வாய்ப்பு இருந்தாலும் எனக்கு போதும்ப்பா, இட் இஸ் எனஃப் ஃபார் மீ. How many of you still carry greed? It is part of our lives. My brothers and sisters in Christ, if you examine your life, ஒரு நாளை உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். அந்த அந்த நாளை காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் அதை நன்றாக நீங்கள் டைசெக்ட் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில் கிரீட் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. God doesn't like it. மாறணும்னு விரும்புகிறார். இதெல்லாம் நம்ம வைத்து நம்ம கிரஷ் பண்ணணும். ஆண்டவரிடத்தில் ஜபிக்கும்ல, எஸ்ப்பா இதெல்லாம் நான் நொறுக்கி போட எனக்கு பலன் தாங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையை ஆழக்கூடாது சாமி, என் வாழ்க்கையை ஆழ வேண்டியது உம்முடைய வார்த்தை மட்டும்தான் சாமி. ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களை ஞாபகம் செய்வார். ஹீ வில் ரிமைண்ட் யூ. பரிசுத்த ஆவியானவர் நீ அந்த காரியத்தை செய்யும் போது உன் காதல் ஒரு ஒலிக்க ஒரு சத்தம் கேட்கும், என் மகனே நீ செய்வது தவறு என்று. என் வாழ்க்கையை நான் உணர்ந்திருக்கிறேங்க. ஐ ஹவ் ரியலைஸ்ட் இன் மை லைஃப் many a times when I do things according to pattern, God has reminded me and said, no, this is not right. God will remind you. Hallelujah. Lust, it is a hard topic to talk, but in church, how many of you today are struggling with lust? இச்சையோட எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்க? How many people are struggling with lust? Lust will kill your holiness. I will tell you today, if you are a child of God, if you are living your life, you want to live your life perfect before God, lust will kill your life. உன்னை பிரித்து எடுத்து போயிடும். பலவீனமான ஒரு காரியம். It is a weakness that everyone has. You and I, everyone carry that weakness. If you are struggling with it, if there's anyone in church today struggling with this, then my advice to you is go to the Lord and say, Lord, I'm struggling with this. When you resist the devil, he will flee from you. The way I have learned in my life to overcome lust is to, whenever it comes and attacks me, it will be in so many ways. Subconsciously, you will be drawn just for a second. My brothers and sisters, it will kill your life. It will drag you and it will take you away from the Lord Jesus Christ. Hallelujah. If anyone in church today is in this point, in this place, the Lord is speaking to you today. He doesn't want you to be there. Flee from it. Hallelujah. The next is lying. போய் சொல்றது நம்மளா சகஜமா போய் சொல்லுவோம். சின்ன சின்ன இடத்துல நம்ம போய் சொல்லுவோம் தானே, என்ன சாப்பிட்டீங்க, எங்க வீட்டில் மீன் குழம்பு பண்ணாங்க, அங்க சசந்தான் இருந்திருக்கும், நம்ம மீன் குழம்புன்னு சொல்லணும் எங்களை திட்டு விடும், பொஸ்டாங்கிட்ட வந்து விடுமா இல்லை பொண்டாட்டி என்ன விடுமா, வி டோன்ட் நோ. சின்ன சின்ன இதில் நம்ம போய் சொல்லுவோம் பார்த்தீங்களா. சர்ச்சுக்கு வரும், என்ன சிஸ்டர் என்ன பண்ணீங்க சிஸ்டர், ஐயோ எதுவுமே மல்ல, எங்கேயா போய் நல்லா ஜாலியாக போயிட்டு வந்திருப்பாங்க. எது எதுக்குங்க எதுக்குங்க? Let your yes be yes and your no be no. Anything beyond this comes from the evil one. ஆண்டவருடைய சொந்த வார்த்தையில சொல்லியிருக்கார், உண்மையை உண்மையா சொல்லையா, ஆல்வேஸ் டூ த ரைட் திங், யூ ஜஸ்ட் லுக் ஸ்ட்ரேட் அண்ட் யூ டூ த ரைட் திங். பலமுறை உணத்தில் வந்து பீப்புள் உங்களை சந்தேகப்படுவார்கள், பீப்புள் உங்கள் மேல் குறைய சொல்வார்கள், ஏதோ கதைகள் எல்லாம் கேட்டு வந்து உங்களை மேலே கன்க்ளூஷன் வருவாங்க. டோன்ட் பி வரிட், யூ ஜஸ்ட் டூ வாட் இஸ் ரைட் அண்ட் யூ கேரி ஆன். ஆஸ் த டேஸ் கோ பை, த பீப்புள் தெம்செல்ஃப் வில் ரியலைஸ் ஹூ யூ ஆர். நீ எதற்காக நிற்கிறாய் என்று மனி அவர்களே அறிந்து கொள்வார்கள். வென் யூ ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத், நோ லைஸ், ட்ரூத். என்ன காரியம் இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டியது. காசப் நம்மளுக்குலாம் பிடிச்சது, என்ன போர் அடிச்சா ஃபோன் எடுத்து பேசணும்னு வைங்களேன், அது ஒரு தண்ணி, என்ன பண்ணுன்னு தெரில, ஒரு அவர் பேசி ஃபோன் வச்சனா அப்பாடா எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லா வீட்லேயும் பிரச்சனை. நாங்கள் நீங்கள் என்னங்க இதெல்லாம் பெரிய விஷயமா சொல்லுங்கிறீங்க, அவங்க வீட்டில் பாருங்கள் விட்டு விளையாடுறாங்க. காசப், த பைபிள் சேஸ் த லார்ட் டஸ் நாட் லைக் ஸ்லாண்டர் அண்ட் காசப். ஆண்டவருக்கு பிடிக்காதான். The Bible says slander would lead to destruction. Slander na enna theriyingala, orthare patti nee gossip na pesla avanga kunambathala ipdi da adukka illadathu irukra mari solreenga pathingala, that is slander. Or number seiyadathai seidathaga solranga pathingala. My advice to you, what I learned in my life is, when you hear such things from people, one side of the story eppozhudhume neenga kekka koodadhu. You should always have the heart to hear the other side of the story. You come to a conclusion when you've heard both the side of the story. Never ever come to a conclusion about anybody in your life by just hearing one side of the story. Hallelujah. When you hear the one side of the story and you believe it is true, not only did the person who spoke to you slandering, you're also slandering. Hallelujah. And slander is many a times this year, I think about 3 times I have brought it to your attention. Slander will destroy you. உன்னை அழித்து போடும். வேதத்தில் எழுதியிருக்கு, பிறரை குறித்து பொய்யை நீ சொல்லும் பொழுது உன்னை அழித்து போடும். இட் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். வி திங்க் திஸ் இஸ் ஓகே, இதெல்லாம் ஓகே நம்ம நினைக்கிறோம். திஸ் இஸ் வாட் இட் மீன்ஸ் வென் த பைபிள் சேஸ் யுவர் ஹார்ட் ஹஸ் பிகம் கேலஸ். நீ ஆண்டவரை குறித்து உனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆண்டவர் உங்க இடத்துல எத்தனையோ தடவை பேசி 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 உன்னிடத்துல பேசி உங்களோட வாழ்க்கையை மாற்ற எத்தனையோ முயற்சி எடுத்து, ஆனாலும் உன் இருதயத்தில் நீ அதை வைத்து இதெல்லாம் ஓகே அப்படின்னு பேசுனீங்கன்னா, the Lord is saying your heart has become callous. என் மகனே என் மகளே, உன் இருதயம் இது போன்ற நிலைமைக்கு வந்து விட்டது. Hallelujah. My brothers and sisters in Christ, when the Lord sent Paul to Rome, And when Paul spoke to the Jews in Rome with all the talent that this man had, which God had nurtured in him, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த மனிதனை ஏற்படுத்தி, என் பிள்ளைகளுக்கு முன்பாக நீ நின்று என்னை பற்றி சொல்லு, அவர்கள் இறுதியை மாறும் என்று சொல்லி கொண்டு போய் அந்த மனிதனை வைத்த பொழுது சில பேர் தான் அதை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்களாம். நம்மளாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரையே நம்ம accepted the Lord Jesus Christ. I hope that all of you have truly accepted the Lord Jesus Christ. So therefore, these words do not mean about accepting the Lord Jesus Christ. These words mean that once you have accepted the Lord Jesus Christ, you do what His word says. What did Jesus say? If you love me, you will do what I asked you to do. This is very clear. என்ன நீங்க நேசிக்கிறேன், ஆண்டவரே உன்னை நேசிக்கிறேன், பிள்ளை ஆசீர்வாச்சிருந்தப்பா, ஆண்டவரே உங்களை நேசிச்சு இந்த லோன் சாங்ஷன் ஆகிட்டு நான் வீடு வாங்கணும், ஆண்டவரே உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுத்தேன், நீ உண்மையுமே ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? Are you truly loving God? God is speaking to you. My brothers and sisters in Christ, I want a change in your life. ஒரு மாற்றம் இருக்கணும், உடனடியாக அந்த மாற்றம் வராது. ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்கணும் இல்லை, நம்ம கிறிஸ்துவன் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் இருக்கணுங்க. தேர் ஷுட் பி எ சேஞ்ச். ஆண்டவருக்கு வைராக்கியம் அங்கெடுக்கணும். என்ன வந்தாலும், என்ன புயல் நம் படகை அசைத்தாலும், கர்த்தருக்கு வைராக்கியம் அடைக்கணும். நோ காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், பொய் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்கார், காசப் யாரா ஃபோன் பண்ணலாம் சிஸ்டர், நம்ம வேற ஏதாச்சும், சாரி பிரதர், நம்ம வேற ஏதாச்சும் பத்தி பேசுவோமா அப்படின்னு நம்ம சொல்லணும். வி ஷுட் பி கிளியர் அண்ட் டெல் தம். ஹல்லேலூயா. ஆம் ஐ மேக்கிங் சென்ஸ்? ஐ வாண்ட் டு கன்க்ளூட் பை ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இன் த புக் ஆஃப் டேனியல், டேனியல் சாப்டர் 3 வெர்சஸ் 16-18, சாத்ராக் மேஷாக் அபேட்நேயோ அவர்களை குறித்த ஒரு வசனம். டேனியல் 3:16-18, அவர்கள் கிங் நெபுக்கனசார் முன்பாக அவர் நின்று கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள்? அந்த ராஜா ஒரு பெரிய ஒரு சிலையை கட்டி, ஊரில் இருக்க எல்லாரும் அந்த சிலையை கும்பிடணும், நாங்கள் மியூசிக் வாசிப்போம், மியூசிக் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் உடனே கீழே விழுந்து, யூ ஹவ் டு ஃபால் ஃபிளாட் அண்ட் யூ ஷுட் வர்ஷிப் த ஸ்டாச்சுன்னு சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். யாரு? இந்த நெபுக்கட்நேசர் ராஜா வந்து கட்டளை பிறப்பிக்கிறார். சாத்ராக் மேஷாக் அபேட்நேயோ செய்ய மாட்டார்கள், நாங்கள் பணிய மாட்டோம். கூட இருக்கிறவங்களாம் நல்ல சம் வந்து சுச்சுவேஷன் வந்துச்சு, இவங்களை எப்படியாச்சும் போட்டு தள்ளிடணும், இவங்க எங்களுக்கு மேலெல்லாம் தலைவனாக இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் யூதர்கள், தீஸ் பீப்புள் ஆர் ஜூஸ், வி ஆர் பேபிலோனியன்ஸ், தீஸ் பீப்புள் ஆர் ரூலிங் ஓவர் அஸ், ஸோ வி ஆர் கோயிங் டு புல் தம் டவுன். ராஜாட்ட போய் அவர் சொல்கிறாங்களாம், தே கோ டு த கிங் அண்ட் தே சே, தீஸ் த்ரீ ஃபெலோஸ் ஹூ யூ புட் இன் அ ஹை பொசிஷன், தே டோன்ட் வாண்ட் டு வர்ஷிப். த கிங் கால்ஸ் த த்ரீ ஆஃப் தம், தே கம். த கிங் டசன்ட் பனிஷ் தம் இமீடியட்லி. த கிங் சேஸ், ஐ வோன்ட் பிலீவ் வாட் ஐ ஹவ் ஹர்ட், நவ் த மியூசிக் வில் பிளே. You must bow down and worship this golden statue. This is what the king tells the three, Shadrach, Meshach, Abednego. In response to that, this is what the men say. And this is what I want to land. O king, we do not need to defend ourselves before you in this matter. If we are thrown into the blazing furnace, God who we serve is able to deliver us from it. Look, they say three things. அவரால் எங்களை விடுவிக்க முடியும், அவர் எங்களை விடுவிப்பார், அவர் எங்களை விடுவிக்க போனாலும் கர்த்தரை நான் நம்புவோம். ஹல்லேலூயா. இஸ் தோஸ் த்ரீ திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு கால் யுவர் அட்டென்ஷன் டு. தே வர் சோ ஜெலஸ் ஃபார் காட். முதல்ல பதவி போச்சு, அவங்க சாவ போறான்னு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஐயோ, நம்ம பெரிய பொசிஷன்ல இருக்கிறோமே, இந்த தெய்வ இந்த 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 ஸ்டாச்சுவை வணங்கலைன்னா நம்ம வேலைலாம் போயிடுமேன்ட்டு அவங்க பயப்படல. தே டிண்ட் வரி அபவுட் லூசிங் தர் ஜாப்ஸ். நம்ம வாழ்க்கையில் வந்துருந்துச்சுன்னா நினச்சி பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஐயோ இந்த சூப்பர் வேலை போயிடுமே, இதுதானே டூம், கடவுளே அந்த பக்கம் நீங்கள் திரும்பிக்கோங்க, 2 minutes தான், நான் டபால் நுழிஞ்சு நான் நினச்சிக்கிறேன், சொல்லுவோமா இல்லையா? டு வி நாட் காம்ப்ரமைஸ் இன் ஆர் லைஃப்ஸ்? பட் தே டோன்ட் டூ திஸ். தே சே இட்ஸ் ஃபைன், ஆர் காட் இஸ் ஏபிள் டு டெலிவர் அஸ், ஆர் காட் வில் டெலிவர் அஸ், அவர் எங்களை விடுவிப்பார், அவர் விடுவிக்க போனாலும் கர்த்தரை நாங்கள் வணங்க, கர்த்தரை மாற்றம் நாங்கள் வணங்குவோம். ஸோ வாட் இஸ் மை பாயிண்ட் இன் ஹியர்? தீஸ் மென், ஈவன் இன் த டயர் சர்க்கம்ஸ்டான்ஸ், தே ஸ்டுட் ஃபார் காட். No compromise. What happens? The king sees a fourth person in the flames. அவங்களை வெளியே கொண்டு வராங்க, எதுவுமே அவங்களுக்கு ஆவறதில்ல. அப்பொழுது அந்த நெபுக்கட்நேசர் ராஜா ஒரு வார்த்தையை சொல்வாருங்கப்பா. That word is where I want to draw your attention to and finish today's sermon. அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, No other God can save this way. இந்த தெய்வத்தை போல விடுவிக்கிற தெய்வமே இல்லை என்று கிங் நெபுக்கட்நேசர் சொல்வார். You see what I'm saying? When they stand zealously, என் கர்த்தரால் என்னை விடுவிக்க முடியும், என் கர்த்தர் என்னை விடுவிப்பார், அவர் விடுவிக்க போனாலும் நான் அவரை இந்த தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன், ஆண்டவரே அவர்களோடு அருகில் வந்து நிற்கிறார். த The fourth person, Emmanuel, கர்த்தரே அவர்கள் அருகில் வந்து நின்றார். Whenever in your life, when you go through all these trials and troubles and worries and these sinful things of lust and lies and slander, whenever you say, no, I will stand for God. Whenever you take that decision, my brothers and sisters in Christ, the very next minute, the Lord will be right beside you. Hallelujah. When you are under this kind of onslaught from the evil one to say lies, to gossip, to slander, to do all the things that you like to do, at that moment when you stand and say, no, I will not do this, I will overcome it, the very next minute, the Lord will stand right beside you. Hallelujah. Enoda irungappa appadina nama solran pathingala, avar pakkathula vechine nama seyra kaaryam la senjanalla velaikka vanunga. When you are zealous for God, when your heart is not callous, try it. My brothers and sisters in Christ, we started from one of the last verses in the book of Acts, where Paul looks at the Romans and he says, your eyes are shut, your ears are closed, your hearts are callous, you will not hear God's word. And he goes to the Gentiles. We took that. I emphasize how important Paul was, what God did in Paul's life to take him and make him stand before the people so that he can speak this. And despite him doing that, the people rejected him. In your lives, you heard many sermons, many men of God in YouTube, in this church, many people have stood, handled by God, used as their ministers, come into your life, preach sermons to you, but you have no change in your life. If that is the state of your life today, God is speaking to you. God is saying, your eyes are shut, your ears are closed, your hearts are callous. The Lord is saying, no, acknowledge me. Acknowledge me. If you acknowledge me, I will be right beside you, like he was right beside Shadrach, Meshach, and Abednego. Hallelujah.